நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப என்ன இன்றைக்கு நம்ம மியான்மார் பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன்.
ஆமா, பழைய பர்மா,
பழைய பர்மா புதிய மியான்மார்.
சரி,
இப்ப மியான்மார்ல வந்து இந்த ராணுவம் அதிரடியாக ஆட்சியை கைப்பற்றியது அப்படிங்கிற மாதிரி செய்தி கடந்த திங்கள் வந்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்களா?
பெரிதாக நான் ஆச்சரியப்படவில்லை ரைசல். ஏனென்றால் ராணுவ ஆட்சி என்பது மியான்மாருக்கு புதிதான ஒன்று அல்ல. சுமார் 50 வருட காலமாக ராணுவ ஆட்சியின் பிடியில் இருந்த நாடுதான் மியான்மார்.
இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 1962ல இருந்து 2011 49 ஆண்டுகள் வந்து பர்மா வந்து மியான்மார் ராணுவ ஆட்சியில் இருந்திருக்கு.
ராணுவ ஆட்சியில் தான் இருந்திருக்கிறது. சுதந்திரம் பெற்ற பின்பும் கூட அப்படியும் இப்படியுமாக ஒரு ராணுவ ஆட்சி என்ற கட்டுக்கோப்பிலே தான் அந்த ஆட்சி நிர்வாகம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பு 62 அந்த ராணுவ நிர்வாகம் என்பது விஸ்திரமாக அங்கு நிறுவப்பட்டு விட்டது. 2000 ஆண்டுகளிலே சற்று முன்னதாக இந்த ஜனநாயக ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் எழும்பிய போது, அப்போது ஜனநாயக ஆட்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தலைவர் என்ற ரீதியிலே அன்சன் சுகி பார்க்கப்பட்டார் என்பது உலகம் அறியும்.
எனக்கு இன்னொன்று என்னப்படுதுன்னா, இப்ப 1990 இதே மாதிரி வந்து எலெக்ஷன் வச்சு தேர்தலில் வந்து என்ன மிலிட்ரினால வின் பண்ண முடியாத நேரம், உடனே வந்து திரும்பவும் மிலிட்ரி வந்து அதில் ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றியது. அதே மாதிரி 2010 வந்து எலெக்ஷன் நடந்த நேரம் வந்து என்எல்டி, அதாவது நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ஆன் சான் சூகியோட அந்த கட்சி வந்து, ஆமாம், அவங்க வந்து அதை புறக்கணித்தார்கள். இப்படி தான் அதுக்கு வரலாறு போயிட்டே இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து ராணுவத்தால் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, ஜனநாயக வழியிலோ தேர்தல் வழியிலோ பிடிக்க முடியாதுன்னா உடனே ராணுவத்தை வந்து பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுக்கிறது நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்
இல்லையா? வளமையாக அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு ஜனநாயக பட்டம் 2011 அளவிலே பறக்க விடப்பட்டாலும் கூட அந்த பட்டத்தினுடைய கயிறு எப்போதும் ராணுவத்தின் கையிலே தான் இருந்து கொண்டிருந்தது. எப்போது இந்த பட்டம் பறக்கக்கூடாது, கீழே இறக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற நேரம் எல்லாம் ராணுவம் தலையிட்டு அந்த ஜனநாயக அமைப்பை அல்லது நிர்வாகத்தை உடனே கீழே இறக்கிற வேலையில மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசியல் யாப்பின் படியும் பார்க்கிற போது கூட ரைசல், அங்கு தேர்தல் நடக்கும் போது கூட 25% ஆசனங்கள் ராணுவ பிரதிநிதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு விடுகிறது.
25% ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க வந்து எப்பவுமே அரசியல் சாசனத்தால அரசியல் சட்டத்தை வந்து மாற்ற முடியாது.
அதுதான் என்னுடைய உள்நோக்கம். அதே நேரத்தில் முக்கியமான கேபினட் பதவிகள், அந்த பாதுகாப்பு உட்பட மிக பிரதானமான கேபினட் பதவிகள், அமைச்சு பதவிகள், அதனைத்தையுமே ராணுவம் தன்வசம் வைத்துக் கொள்கிறது. அதே நேரத்திலே துணை அதிபர் என்ற பதவியிலே 3 பதவிகளிலே ஒரு பதவி நிச்சயமாக ராணுவத்துக்கு என்று ஒதுக்கப்படுகிறது. ஆகவே ராணுவம் எந்த நிலையிலும் தன்னுடைய கையில் பிடியை தன்னுடைய கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயக அரசை நிபந்தனைகளின் அடிப்படையில் செயல்பட அனுமதித்திருக்கிறதே அல்லாமல் சுயாதீனமாக சுதந்திரமாக அனுமதித்தது இல்லை. ஆகவே நீங்கள் கேட்டது போல ராணுவம் மீண்டும் ஆட்சி அங்கு கைப்பற்றி இருக்கிறது, அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது என்பது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை.
இப்ப என்ன இன்னொன்னு சொல்ல போனா, ஆங்கிலத்துல டிஜாவுன்னு சொல்லுவாங்க, வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா?
ஆமாம், இது நிச்சயமாக ராணுவத்தினுடைய நிர்வாக வரலாறு மீண்டும் நிலை கொள்கிறது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
சரி, இப்ப ராணுவம் வந்து ஏன் திபு திபுன்னு இந்த ஆட்சியை கைப்பற்றியது அப்படின்னு பேசுவோமே.
இப்ப நீங்க முதல்ல சொன்னது போல ராணுவம் எப்போது, இப்ப 2020 போன நவம்பரிலே எலெக்ஷன் நடந்தது. இப்ப எலெக்ஷன் நடந்து, அதாவது தேர்தல் நடந்து 3 தான் ஆகி இருக்கிறது. அது அதுலயும் ராணுவம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. 80% ஆசனங்களை அன்சன் சுகியின் என்எல்டி என்ற நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி என்ற கட்சி இப்ப கைப்பற்றி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே இப்போது விட்டால் வேறு வழியில்லை என்ற நிலையிலே ராணுவம் தலையிடுவதற்கு சாக்காக இந்த நேரத்திலே அன்சன் சுகியின் வீட்டில் தொலைத்தொடர்பு தொடர்பு சம்பந்தமான சில கருவிகள், எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இதில் ஏதோ ஒரு சதி வேலையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் பிரகடனப்படுத்தக்கூடிய விதமாக அந்த காரணத்தை சொல்லி ராணுவம் இப்போது தலையிட்டிருக்கிறது. இது ஏதோ அது இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ராணுவம் இதை இந்த நிர்வாகத்தை கைப்பற்றுகின்ற ஒரு நிலைதானே ஒழிய, அதற்கு ஒரு ராணுவம் தன்னுடைய கையில் நிர்வாகத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது நீண்டகால ஆசை, நீண்டகால கனவு என்பதால், அதே சரித்திரம் என்பதால், இப்போது ஒரு புதிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகிவிட்டது என்பது சொல்வதற்கல்ல. அதோட புதிய இப்போது இருக்கிற புதிய ராணுவ தலைவர் மின்ஹான் ஹெலாங் அவர் 65 வயதாகிறது. ஆகவே அவர் இப்போது விட்டால் இப்போதும் தனக்கு ஒரு வாய்ப்பு வராது.
அதாவது அவரு கட்டாயம் வந்து அடுத்த ஆண்டு வந்து ரிட்டையர் ஆகணும், ஓய்வு பெறணும்.
அதனால நேரம்,
ஆமா, ஓய்வு போடுறது பதிலாக ஒரே அடியா அதிபர் ஆயிரலாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஆமா,
அது சில நேரங்களில ஜனநாயக நாடுகளில கூட நடக்கிற ஒன்றுதான்.
அதாவது அவர் ஜெனரல் மின் ஆங் க்ளாங் வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா, இப்போ 25% சீட்டு இடங்கள் இருக்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில்
ஒதுக்கப்பட்டு,
அடுத்து ராணுவத்தை ஆதரிக்கின்ற கட்சியும் வந்து ஒரு 25% சீட்டு பிடிச்சிட்டாங்கன்னா அவர் வந்து அதிபர் ஆயிரலாம் அப்படின்னு தான் கனவு கண்டுருந்தார். ஆனால் அது வந்து நடக்கலை. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் பிடிச்சா கூட என்எல்டிபி வந்து 396 சீட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அதனால அறுதி
பெரும்பான்மை.
இப்போ மிலிட்டரியை பொறுத்தளவில் அங்கே நான் வாசித்த வரைக்கும் இப்போ அது மைனிங், இப்போ சுரங்கங்களாக இருக்கட்டும், டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், அதில் வந்து மதுபான ஆலைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இராணுவத்துக்கு கீழே தான் இருக்குது. இராணுவம் தான் சொந்தமாக வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான இது வந்து படிப்படியாக அரசு கையில் போகக்கூடாதுங்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
முக்கியமாக அந்த பெருந்துறை, வருவாய் வருகின்ற துறை, பாதுகாப்பு துறை, ஹோம் அஃபேர்ஸ் துறை, எல்லாமே இராணுவத்தின் கையில் தான் அந்த அமைச்சுகள் இருக்கின்றன. ஆகவே அந்த அந்த துறைகள் முழுக்க முற்று முழுதாக இராணுவமே அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஆகவே இப்போது பேரளவில் ஒரு ஜனநாயக ஆட்சி நடந்தாலும் கூட அந்த ஆட்சி சுயாதீனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக அங் சான் சூகியின் தலைமையில் இருக்கவில்லை என்பதுதான் அந்த நிதர்சனம்.
இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா உங்களுக்கு என்னப்படுது?
இப்போது இப்போ புதிய அறிவித்தலின் படி இந்த அவசரகால நிலை ஒரு வருடத்துக்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், பின்பு அது தேவைப்பட்டால் அது நீடிக்கப்படும் என்ற செய்திகள் சொல்கின்றன. மீண்டும் அந்த பழைய வரலாற்றை பார்க்க,
பழைய குருடி கதவை திரடின்னு மாதிரி
பழைய வரலாற்றை பார்க்கிற போது எப்படி மியான்மருக்கு இராணுவ ஆட்சி புதியது இல்லையோ, அதே போல அங் சான் சூகிக்கு சிறை வாசமும் வீட்டுக்காவலும் புதிதல்ல. அவர் 15 வருடங்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தவர். ஆகவே இப்போது நிச்சயமயமாக சிறையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டாலும் கூட நிச்சயமாக மீண்டும் வீட்டுக்காவலில் வைக்கப்படுவார் என்பதிலே பெரிய சந்தேகம் இல்லை. நீங்கள் சொன்னது போல தங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு 25% ஆசனங்களை பயமுறுத்தியோ அல்லது வற்புறுத்தியோ அல்லது லஞ்சங்கள் கொடுத்தோ மக்களின் வாக்குகளை பெற்று இன்னொரு 25% வாக்குகளை பெற்ற ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு மீண்டும் ஒரு தேர்தலை வைத்து இராணுவ ஆட்சியை பலப்படுத்த முடியும் என்ற ஒரு நிலைமை வரும் வரை இந்த நிலைமை நீடிக்கக்கூடும் என்றுதான் என்னால் கருத முடிகிறது.
இப்ப ஆங் சான் சூச்சியை பொறுத்த அளவில் இந்த பாம்புக்கு பால் வார்த்தை கதை மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த டைம்ல அவன் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து இன அழிப்புல வந்து இராணுவம் ஈடுபடவில்லை அப்படின்னு அங்க வர போய் வாதிட்டவர் வந்து ஆங் சான் சூச்சி. அதாவது மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்தால் தான் வந்து ஆங் சான் சூச்சி விடுதலை செய்யப்பட்டு தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்களோட ஆதரவு இருந்துட்டும் கடைசியில் இவங்க இராணுவத்துக்கு ஆதரவாக மாறி அந்த இராணுவம் இப்போ தூக்கி இவங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க.
இப்ப வெளிநாட்டில் உள்ள பல பெரிய சக்திகள், பெரிய நாடுகள் கூட ஜனநாயகம் மீண்டும் மலர வேண்டும் என்று சொல்லுகிறதே ஒழிய ஆங் சான் சூச்சி தலைமை ஏற்க வேண்டும் என்பதில் பெரிய அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல அவர் நிறைய அந்த ஜனநாயக பண்புகளுக்கு துரோகம் செய்து விட்டார் அல்லது இந்த ஜனநாயக பண்புகளை கவனிக்கவில்லை என்ற விதத்திலே இந்த ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகள் நடந்து கொண்ட விதம் குறித்து உலக நாடுகள் மிக அதிருப்தியில் இருக்கின்றன. அதோடு அவருக்கு கொடுக்கப்பட்ட பல விருதுகள் கூட மீள பெறப்பட்டு விட்டன. அவர் மனித உரிமை அமைப்புகள், ஆணையங்கள் வழங்கிய பல விருதுகள் மீள பெறப்பட்டு விட்டன. ஆனாலும் அவர் உள்ளூரிலே இன்னும் மிகுந்த செல்வாக்குடனே இருப்பதாக பல அறிக்கைகள் தொடர்ந்து சொல்லி வருகின்றன.
ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இனி ஒருவேளை வரும் நாட்களில் வந்து வீதியில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்தினாவோ அதை வந்து இராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளின் அழுத்தம் காரணமாக இன்னும் குறிப்பாக வந்து இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் தொடர்பாக இப்போ இராணுவம் தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனாலையும் அது மாதிரியான அழுத்தங்களும் வந்து பர்மாவில் வந்து அல்லது மியான்மாரில் வந்து புதிய சீர்திருத்தத்துக்கோ அல்லது புதிய தேர்தலுக்கோ உடனடி வழிவகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க.
அதுல இருக்கிற இன்னொரு ஒரே பிரச்சனை என்னென்றால் யுனைடெட் நேஷன் என்று சொல்ற ஐக்கிய நாடுகள் சபையில சீனாவும் ரஷ்யாவும் மியான்மருக்கு எதிரான எந்த பிரேரணையும் கொண்டு வருவதற்கு தடை போட்டுக் கொண்டே வருகின்றன. ஆகவே இப்ப ஐக்கிய நாடுகள் சபை அளவில் கூட ஏதாவது ஒரு வற்புறுத்தல் அல்லது சாங்ஷன் என்ற தடைகள் அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டால் கூட அதை நிறைவேற்றுகின்ற வழியிலே ரஷ்யாவும் சீனாவும் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே வரும் என்பதால் இந்த பொதுமக்கள் வீதியில் இறங்கி ஒரு போராட்டம் நடத்தி ஆட்சியை கவிழ்க்கின்ற ஒரு நிலை வந்தால் ஒழிய, ஆனால் அதுவும் மிக சாத்தியமான விஷயமாக இல்லை என்று பலரும் சொல்கிறார்கள். ஏனென்றால் மிக அராஜகமான அடக்குமுறை அங்கு கையாளப்படும் என்றும், அதனால் வேறு நாடுகளில் போல மிக மெத்தனமாக அல்லது மிக இலகுவாக எளிதாக கையாளப்பட மாட்டாது. அராஜகமான அடக்குமுறை அவிழ்த்து விடப்படும், மக்கள் பெருமளவில் காயப்படுவார்கள், மரணமடைவார்கள். ஆகவே அது குறித்து இன்னும் மக்கள் வெளிப்புடனையும் பயத்துடனையும் இருக்கிறார்கள் என்று சில அறிக்கைகள் சொல்கின்றனர்.
இப்ப தென்கிழக்கு ஆசியா பொறுத்தளவுல பர்மா அல்லது மியான்மர் வந்து மிகவும் ஏழையான நாடுகள்ல ஒரு நாடு.
நாடுகளில் ஒப்பிட்டு பார்த்தால் உலகில ஜிடிபி பெர் கேபிட்டா என்று பார்க்கிற போது இது 178வது இடத்தில் இருக்கிறது.
சரி, அப்படி பார்த்தா வந்து வரும் நாட்கள் வந்து மியான்மாருக்கு ஒளிமயமான எதிர்காலமாக இருக்க போறதில்ல, ரொம்ப இருள் சூழ்ந்த காலமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நம்ம கவலை அடையலாம் இல்லையா?
அப்படித்தான் நாங்கள் போது அந்த நிலைமையை, நாட்டின் நிலைமையை பார்க்கிற போது சொல்ல வேண்டியிருக்கிறது.
மிக்க நன்றி சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
மீண்டும் இன்னொரு ஆலோசனையில் சந்திப்போம். நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.